விவிலிய தேடல், காணாமற் போனவை பற்றிய ஓமைகள் பகுதி 6.
எனது அருமை அன்புள்ளங்களே, காணாமல் போனவை பற்றிய ஓமைகளில் கடந்த 5 வாரங்களாக அருள்பணி இயேசு கருணா அவர்கள் நம்மை வழிநடத்தி வந்தார். ரோம் நகரில் விவிலிய ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ள அவர் நம்மை இதுவரை வழிநடத்தியதற்காக வத்திக்கான் வானொலி குடும்பத்தினரின் நன்றிகளை கூறி இன்றைய தேடலை நாம் தொடர்கின்றோம். அன்பு இதயங்களே, ஞானோதயம், அறிவொளி, ஆன்மீக ஒளி எங்கே கிடைக்கும்? போதி மரத்தடியில், மலை முகடுகளில் அல்லது அடர்ந்த காடுகளில் கிடைக்கும், இல்லையா? பன்றிகள் மத்தியில் பசி மயக்கத்தில் இருக்கும்போது இந்த ஆன்மீக ஒளி கிடைக்குமா? கிடைக்கும் அன்பர்களே, கிடைத்தது என்று காணாமல் போன மகன் ஓமை கூறுகின்றது. நம்முடைய கதையின் நாயகன், அதாவது அந்த காணாமல் போன மகன், ஆன்மீக ஒளி பெற்ற நிகழ்வை லூக்கா நற்செய்தியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
லூக்கா நற்செய்தி, பிரிவு 15. இளைய மகன் தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார்.
அன்பு இதயங்களே, காணாமல் போன மகன் ஓமையை பலமுறை நான் சிந்தித்திருக்கின்றேன். என் சிந்தனைகள் எல்லாமே திருந்தி வந்த மகன், அவரை ஏற்று விருந்தளித்த தந்தை, அதை ஏற்றுக்கொள்ளாத மூத்த மகன், அவரை சமாதானப்படுத்த முயன்ற தந்தை என்று இந்த ஓமையின் இரண்டாம் பகுதியில் என் கவனம் அதிகமாக இருந்து வந்தது. இன்று முதல் பகுதியில் நம் தேடலை மேற்கொள்வோம். இளைய மகனை பற்றி சிந்திப்போம். அதுவும் மனம் மாறி திரும்பி வந்ததால் கண்டுபிடிக்கப்பட்ட மகனை விட காணாமல் போன மகனை பற்றி அதிகம் சிந்திப்போம். காணாமல் போவது என்ன என்பதை அறிய முயல்வோம். அன்பு இதயங்களே, போர் சூழல்களாலும் வேறு பல வேதனைகளாலும் தங்கள் வாழ்வின் ஆதாரங்கள் அனைத்தையும், தங்கள் உறவுகளையும் தொலைத்துவிட்டு வேதனையுறும் மக்களை முன்னிறுத்தி காணாமல் போவது அல்லது தொலைந்து போவதை குறித்து நாம் சிந்திக்க முயல்வோம். அன்பு இதயங்களே, ஆன்மீக எண்ணங்களை எழுதுவதில் புகழ்பெற்ற ஓர் எழுத்தாளர், அருள்பணியாளர் ரான் ரால்ஹைசர். காணாமல் போன மகன் ஓமைக்கு அவர் தரும் விளக்கத்தில் காணாமல் போவது பற்றி கொஞ்சம் விரிவாக சிந்தித்துள்ளார். 14 வயதில் தன் வாழ்வில் நடந்தவைகளை ரால்ஹைசர் இவ்வாறு கூறியுள்ளார்.
எனக்கு 14 வயது ஆனபோது கோடை விடுமுறையில் நடந்த சில நிகழ்வுகளால் என் உலகம் நொறுங்கி போனது. நல்ல உடல் நலமும் அழகும் நிறைந்த ஒரு 20 இளைஞன் என் வீட்டுக்கருகே வாழ்ந்தான். அவனை பார்க்கும் போதெல்லாம் பிற்காலத்தில் நானும் அவனைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அந்த விடுமுறையில் ஒரு நாள் அவன் தூக்கில் தொங்கி இறந்தான். வெளிப்படையாக என் உலகம் மாறாதது போல் நான் காட்டிக்கொண்டாலும் என் உள் உலகம் சுக்கு நூறாய் சிதறியது. இருள் என்னை கடித்து குதறியது. இந்த சோகம் என் உள்ளத்தை ஆக்கிரமித்த அதே வேளையில் மற்றொன்றும் என் உள்ளத்தில் மெதுவாக சப்தமில்லாமல் நுழைந்தது. அதுதான் விசுவாசம். வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கவும், எனக்குள் மண்டிக் கிடந்த குறைகளோடு என்னையே நான் ஏற்றுக்கொள்ளவும் அந்த விசுவாசம் எனக்கு உதவியது. நான் இன்று ஒரு குருவாக இருப்பதற்கு அந்த கோடை விடுமுறை பெரிதும் உதவியது. சூழ்ந்த இருளில் என்னை காணாமல் போகச் செய்த அந்த கோடை விடுமுறைதான் என்னை அதிகம் வளரச் செய்தது.
ஆம் அன்பர்களே, காணாமல் போவதில் பல உண்மைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். முற்றிலும் காணாமல் போகும் முற்றிலும் நொறுங்கிவிடும் நிலைகள் முடிவுகள் அல்ல. அந்த இருள், அந்த நொறுங்குதல் புதிய வழிகளை, புதிய ஒளியை நமக்குள் உருவாக்கும். ஆன்மீக ஒளி பெற காணாமல் போவதும் உதவி செய்யும்.
திரும்பி வருகிறேன் தந்தையே, திரும்பி வருகிறேன். எந்த தந்தை உன் பாதத்தில் வீழ்வேன், இனி என்றும் உன் இல்லத்தில் வாழ்வேன். திரும்பி வருகிறேன் தந்தையே, திரும்பி வருகிறேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, உலக வரலாற்றில் நல்ல பல மாற்றங்களை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவரான நெல்சன் மண்டேலா அவர்களின் அண்மைய மறைவு இந்த உலகத்தில் ஆழ்ந்ததொரு வெற்றிடத்தை உருவாக்கி சென்றுள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது. இதேபோல் 16 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த அன்னை தெரேசாவும் இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை இன்றும் நம் மத்தியில் நினைவுறுத்தி வருகின்றார். அன்னை தெரேசா அவர்களை புகழாத நாடு இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை. அவ்வளவு உயர்ந்த இடத்தை பெற்றுள்ள அன்னை தெரேசா அவர்களின் வாழ்க்கை காணாமல் போவதை தொடர்ந்து சிந்திக்க நமக்கு உதவியாக இருக்கும். இப்படி நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து கேளுங்கள். 6 ஆண்டுகளுக்கு முன், அதாவது 2007 ஆம் ஆண்டு மதர் தெரேசா கம் பி மை லைட் என்ற புத்தகம் வெளியானது. அன்னை தெரேசா தனிப்பட்ட வகையில் எழுதி வைத்திருந்த எண்ணங்களை தொகுத்து பிரையன் கொலோடாய்ச்சுக் என்பவர் இந்த நூலை வெளியிட்டுள்ளார். இந்த நூலை இதுவரை நான் வாசித்ததில்லை. ஆனால் இதை வாசித்தவர்கள் அன்னை தெரேசாவை பற்றி அதிர்ச்சி அடைந்ததாக எழுதியுள்ளனர். 50 ஆண்டுகளாக அந்த அன்னையின் மனதில் எழுந்த சந்தேகங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள் ஆகியவை இந்த நூலில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. யாருமே செய்ய விரும்பாத ஒரு பணியை ஆழ்ந்த அன்புடன் நாள் தவறாமல் செய்து வந்த அந்த அன்னைக்கு இப்படி ஒரு நிலையா? அதுவும் அவர் பணி செய்த அந்த காலத்தில் இப்படி ஒரு நிலையா? அவர் வாழ்ந்த 87 ஆண்டுகளில் 50 ஆண்டுகள் இதுபோன்ற போராட்டங்களில் கழிந்தனவா? இந்த நூலை வாசித்த பலருக்கும் எழுந்த கேள்விகள் இவை. இந்த நூல் வெளிவந்ததும் ஒரு சிலர் அன்னை தெரேசா வாழ்ந்த வாழ்க்கை, அவரது சேவை இவைகள் மீது சந்தேகங்களை எழுப்பி அவரை குறித்து தவறான முடிவுகளுக்கும் வந்தனர். அன்பு இதயங்களே, உயர்ந்த நிலையில் நாம் போற்றி மதிக்கும் மனிதர்கள் எவரும் கேள்விகள், குழப்பங்கள் இவற்றால் அலைக்கழிக்கப்படுவது கிடையாது என்று நாமே தீர்மானித்துக் கொள்கின்றோம். மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை என்ற புத்தகமும் காந்தியை குறித்து கேள்விகளை எழுப்பவில்லையா? ஆனால் அன்புள்ளங்களே, நிதானமாக ஆழமாக சிந்தித்தால் தங்களை தாங்களே தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருந்த வருடங்களை இத்தகைய உயர்ந்த உள்ளங்களால் மட்டுமே சமாளித்திருக்க முடியும். அன்னை தெரேசா போன்ற அற்புத உள்ளங்களால் மட்டுமே இத்தனை நீண்ட, இவ்வளவு ஆழமான துன்பங்கள், கலக்கங்கள், இருள் நிறைந்த நாட்கள் இவற்றை சமாளித்திருக்க முடியும் என்பது விளங்கும். அதிலும் சிறப்பாக அன்னை தெரேசா அவர்கள் செய்து வந்த பணியில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மிகவும் மோசமான, இருள் நிறைந்த, நம்பிக்கையை குலைக்கும் துன்ப நிகழ்வுகளையே மீண்டும் மீண்டும் அவர் சந்தித்ததால் அவர் மனதில் இருள், பயம், கேள்விகள், குழப்பங்கள் இவை சூழ்ந்தது இயற்கைதானே. அதேபோல் இனவெறி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்காவில் தன் கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, வன்முறைகளை ஒவ்வொரு நாளும் நேரில் கண்டு வந்த நெல்சன் மண்டேலா அவர்களும் இத்தகைய துயரங்களின் மத்தியில் தன்னைத்தானே தொலைத்து விட்டதாக உணர்ந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லையே. எனது அருமை அன்புள்ளங்களே, இப்படி கேள்விகளும் குழப்பங்களும் இல்லாமல், எவ்வித சலனமும் இல்லாமல் இவர்களது வாழ்க்கை ஓடியிருந்தால், ஒன்று, இவர்கள் உணர்வுகள் அற்ற ஓர் இயந்திரமாக இயங்கி இருக்க வேண்டும். அல்லது மண் மீது இவர்கள் நடந்தாலும் வானில் பறக்கும் வானத்துதர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சாதாரண மனித பிறவிகள். அதே நேரத்தில் உன்னதமான மனித பிறவிகளாக இவர்கள் இருந்ததால் அந்த இருளின் நடுவிலும் அவர்களால் தங்கள் பணிகளை தொடர முடிந்தது. அன்பு இதயங்களே, நாம் அனைவருமே வாழ்வின் பல சூழல்களில் நம்மை நாமே தொலைத்தவர்கள்தான் இல்லையா? இருள், துயரம், கலக்கம் இவைகளை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. ஆனால் அந்த நேரங்களில் அந்த இருளுக்குள் தங்களையே புதைத்துக் கொள்வோர் நம்மில் பலர் உண்டு. ஒரு சிலரோ தங்கள் உள் உலகம் இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் வெளி உலகை ஒளிமயமாக்கினார்கள், அன்னை தெரேசா நெல்சன் மண்டேலாவை போல். அன்பு இதயங்களே, நமது உவமையின் நாயகனிடம் திரும்பி வருவோம். பன்றிகள் நடுவே பசியில் மயங்கிய அந்த இளைய மகன் பன்றிகளோடு தன்னையே புதைத்துக் கொள்ளாமல், அவைகள்தான் இனி தன் வாழ்வு என்று விரக்தி அடையாமல், நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன் என்று எழுந்தானே, அதுதான் அழகு. காணாமல் போவதும் ஒரு வகையில் பார்க்கப் போனால் அழகுதான். அப்படி காணாமல் போகும்போது அதுவரை வாழ்வில் காணாமல் போயிருந்த பல உண்மைகளையும் விசுவாச உணர்வுகளையும் நம்மால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். இறைவனை நோக்கி எழுந்து நடப்போம், மீண்டும் நம்மை நாமே கண்டுபிடிப்போம்.
அன்பை ஊதறி எறிந்து எங்கோ ஓடினே, உனது இல்லத்தின் நிறைவை மறந்து எதையோ தேடினே, வாழ்வை நானே அழித்தேன், நெஞ்சில் நிம்மதி
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.